நேத்தி பௌர்ணமி, இன்னைக்கு பிரதிபத் அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில், பிரதமை அப்படின்பா. இந்த கிருஷ்ண பிரதமை தான் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமையும் அம்பாள் பக்தர்களுக்கு ரொம்ப விசேஷம். இன்ஃபேக்ட் இன்றைக்கும் சந்திரன் பூர்ண சந்திரன் நாட்டமே இருக்கும், ஒரு கலை குறைஞ்சிருக்கும். சில நாள் இன்னைக்கு பிரதம சந்திரன் பூர்ண சந்திரனை விட அழகாக இருக்கும். இன்றைக்கும் கொஞ்சம் நேரம் மாடியில் போய் சந்திர தரிசனம் பண்ணுறது உண்டு. ஒரு இந்த பிரதமை அப்படிங்கிறத பிரதிபத்துன்னு சொன்னோடனே ஒரு மகாபிரிவா அனுபவம் ஒன்று ஞாபகம் வருது. களக்காடு ராமநாராயணையர் அப்படின்னு ஒருத்தரை மகாபிரிவா லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ராகம் போட்டு அதை கீர்த்தனைகளாக பண்ணி பெரிவா பாட சொல்லி அவர் பாடின்றிருப்பார். ரொம்ப அழகாக பாடுவார், நல்ல பண்டிதர். அவரை இந்த மாதிரி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை அவர் பாடல்களாக பாடுவார். அவர் நம்ப மடத்துலேயும் ஆஸ்தான வித்வானாக இருந்தார், சிங்கேரி மடத்துலேயும் ஆஸ்தான வித்வானாக இருந்தார். ஒரு நவராத்திரிக்கு அங்கே சிங்கேரி மடத்தில் அவரை கூப்பிட்டு அமைச்சிருந்தார். இவர் போய் அங்கே சிங்கேரி மடத்தில் 9 நாள் இருந்து பாடியிருக்கார். அப்புறம் பெரிவா கூப்பிட்டு இங்கே வந்து பௌர்ணமிக்குள்ளே இங்கே வந்து ரீச் ஆகி பௌர்ணமி அன்னைக்கு பெரிவா சந்நிதியில் பாடுறார். அப்போ பெரிவா சொன்னாலாம் அந்த லலிதா சஹஸ்ரநாமம் பாடிண்டே வரும்போது பிரதிமன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதான்னு ஒரு நாமாவளி. பிரதமம் ஆரம்பித்து ராகான பௌர்ணமி, பௌர்ணமி பர்யந்தம் இந்த 15 திதிகளிலும் பூஜை செய்யப்படுபவள்னு அர்த்தம். இந்த 15 திதிகளும் அம்பாளை பூஜை பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம். இந்த திதி மண்டலங்கள் அம்பாளை பூஜை பண்ணுறதுன்னு அப்போ பெரியவா சொன்னாலும் அவனுக்கு நவராத்திரி போது இங்கே காமாட்சி சன்னதியில் பாடலையேன்னு ஒரு குறை இருந்தது. அந்த பிரதிபத்துலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி பர்யந்தம் எல்லா திதிகளும் அம்பாளை பூஜை பண்ணுறதுன்னு சொல்கிறா. அதனால் நவராத்திரி இந்த பௌர்ணமி பர்யந்தம் இருக்குது, அதனால் நீ பௌர்ணமிக்கு இங்கே வந்து பாடினியே அப்படின்னு சொன்னாலாம். அந்த ராமநாராயணர் சொன்னாராம், பெரியவா பௌர்ணமி இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆகாஷில் சந்திரன், எங்களுக்கு பெரியவா தான் பௌர்ணமி, அதனால் எங்களுக்கு நித்தியமே சந்திர தரிசனம் அப்படின்னாராம். அப்படி அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கார், அப்படி பக்தியாக இருந்திருக்கார். பெரியவா அவாத்தில் காமாட்சி இருக்கா, அங்கே போய் பாடுங்கோ கற்றுக்கோங்கன்னெலாம் சொல்லியிருக்கார். அந்த அம்பாள் சம்மந்தமாக ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இன்றைக்கி வடநாட்டிலெல்லாம் ஹனும ஜெயந்தின்னு கொண்டாடுறா. இப்போ தான் இந்த சித்ரா பௌர்ணமியை ஹனும ஜெயந்தியாக கொண்டாடுறா. சித்திரன்னா அவளுக்கு அந்த சாந்திரமான பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து போன அமாவாசையோடையே சித்திர மாதம் ஆரம்பிச்சிடுது. அதனால்தான் அந்த நவமி ராமநவமின்னு ராமருடைய சைத்ரே நவமிகே தித்தவுன்னு புஸ்தகத்தில் இருக்குது, சித்திர மாதத்தோட நவமி தித்தின்னு. நமக்கெல்லாம் சித்திரன்னு வரல. அந்த சாந்திர மாதத்தில் அமாவாசையோடைய சித்திர மாதம் ஆரம்பிக்கிறது யுகாதி கொண்டாடுறாவா. அதுலேருந்து 9வது நாள் நவமி அன்னைக்கு ராமநவமி கொண்டாடுறோம். அதுலேருந்து 15வது நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஹனும ஜெயந்தின்னு விசேஷமாக அங்கே கொண்டாடுறா. அதனால் ஹனுமாரையும் அம்பாளையும் ஸ்மரிக்கும்படியாக என்ன ஸ்லோகம் அப்படின்னு நினச்சேன். ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது, 13வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில். ததுன்னசம் பாண்டுரதந்தமவ்ரணம் சுசிஸ்மிதம் பத்மபலாசலோச்சனம் திரக்ஷே ததார்யாவதனம் கதான்வகம் பிரசன்னதாராதிபதுல்யதர்ஷனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நான் எப்போ அந்த சீதாதேவியோட முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு ஹனுமார் சொல்கிறார். ததுன்னசம் நிமிர்ந்த மூக்கும் பாண்டுரதந்தம் வெள்ள வெளையர்னு அந்த பற்களும் அவ்ரணம் எந்த அப்பழுக்கில்லாத பரிசையான அந்த பற்களும் சுச்சிஸ்மிதம் அழகான அந்த தூய்மையான அந்த சிரிப்பும் பத்ம பலாசலோச்சனம். பத்மம்னா தாமரை, பலாசம்னா இதழ், தாமரை இதழ் போன்ற கண்களும் கொண்ட பிரசன்ன தாராதிப துல்லிய தர்ஷனம். தாராதிபகான நட்சத்திரங்களுக்கு ராஜா யாரு? சந்திரன். அந்த சந்திரனை போன்ற முகமும் கொண்ட இந்த ஆர்யாவதனம், உன்னதமான அந்த பெண்ணுடைய முகத்தை அகம் கதா திரக்ஷே, நான் எப்பொழுது பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ததும் நசம் பாண்டுரதம் தமவிரணம் சுஷிஸ்மிதம் பத்மபலாசலோச்சனம் திரக்ஷே ததார்யா வதனம் கதான்பகம் பிரசன்னதாராதிபதுல்ய தர்ஷனம் அப்படின்னு ஒரு அழகான மீட்டரில் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் தர்ஷனம் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். அந்த அம்பாள் தர்ஷனம் யாருக்கு கிடைக்கும்னா, ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறவளுக்கு தான் கிடைக்கும். சுக்ரீவன் கிளம்பும்போது மாங்கராளுக்கு நாலா திக்கிலையும் என்னென்ன தேசங்கள் இருக்குது, என்னென்ன நதிகள் இருக்குது, என்னென்ன மலைகள் இருக்குது, அடையாளங்கள்லாம் சொல்லி, வழியில் இருக்கிற ஆபத்தெல்லாம் சொல்லி, வழியில் இருக்கக்கூடிய ரிஷிகளெல்லாம் சொல்லி, அவளை நமஸ்காரம் பண்ணுங்கோ, அவள்கிட்ட கேட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி அழகாக வழி சொல்லி நாலா திக்கிலையும் மாணவர்கள் அனுப்புகிறான். அப்போ அவன் ஒன்று சொல்கிறான், யார் வந்து திருஷ்டா சீதா சீதையை கண்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதியை கொடுப்பேன், எனக்கு சமானமான அந்தஸ்தை கொடுப்பேன் அப்படிங்கிறான். அவா எங்கிட்ட பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யார் பார்த்துட்டு வந்தா, ஒரு தப்பும் பண்ணாத, ஒரு அந்தஸ்துக்கும் ஆசைப்படாத ஹனுமார் தான் சீதாதேவியை தரிசனம் பண்ணார். அந்த மாதிரி புராணங்கள்லாம் பலஸ்ருதி கொடுத்துருக்கோம், இதை படித்தா என்ன பலஸ்ருதி அப்படின்னு. அந்த பலஸ்ருதி ஆசைப்பட்டா அது கிடைக்கும். ஆனால் ராமாயணம் படித்தா ராமரே வேணும்னு ஆசைப்பட்டா ராமரே கிடைப்பார் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். அந்த மாதிரி இந்த ஹனுமார் சீதாதேவியை தரிசனம் பண்ணுறார். மூக்கபனிஷத்தில் இந்த தூய்மையான மந்தஸ்மிதம் அப்படிங்கிறத கேட்டோடனே ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது. சன்னாமை கஜுஷா ஜனேன சுலபம் சம்சூச்சயந்தி சனைஹி உத்துங்கச்சிராத் அனுகிரகதரோஹோ உற்பத்தியமானம் ஃபலம் பிராதமியேன விகஸ்வரா குசுமவத் பிராகல்பியமபேயுஷி காமாட்சி ஸ்மிதச்சாதுரி தவ மம க்ஷேமங்கரி கல்பதாம் அப்படின்னு மந்தஸ்மிதத்தை பற்றி ஒரு 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார் அந்த கவி. அதில் இந்த ஒரு ஸ்லோகம், அதாவது அனுகிரகம்னு ஒரு மரம் இருக்குது, அதில் ஞானம் அப்படிங்கிற ஒரு பழம் கிடைக்க போகிறது. அந்த பழம் கிடைக்க போகிறது அப்படின்னு சூச்சகமாக ஒரு பூ பூத்திருக்கான். அது என்ன பூனா, அந்த அம்மாவுடைய மந்தஸ்மிதம் அப்படிங்கிற புன்னகை அப்படிங்கிற அந்த பூ பூத்திருக்கு. இது சன்னாமிக ஜுஷாஜனேன சுலபம். இந்த பழம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, மிக மிக வணக்கத்தோடு இருந்து கொண்டே இருப்பவர்களுக்கு இந்த மந்தஸ்மிதம் கிடைக்கும். காமாட்சி ஸ்மித சாத்துரி தவ மம க்ஷேமங்கரி கல்பதாம், இந்த புன்னகை எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணட்டும் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். அப்படி அந்த ஹனுமார் இவாளோட தேடி வர, அவருக்கு தான் இந்த காரியத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற கர்வ பேச்சோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் வாழ வரார். இந்த தென்கோடியில் வந்து கடற்கரையில் காத்துன்னு இருக்கும்போது சம்பாதி வந்து, அங்கே கடலுக்குள்ளே ஒரு தீவு இருக்குது லங்கைன்னு, அங்கே சீதாதேவி இருக்கா, நீங்கள் போய் பார்த்தா அவளை இருப்பிடத்தை தெரிஞ்சுட்டு பேசிட்டு வரலான்னு சொல்கிறார். அப்போ இப்போ வான்றாள்லாம் யார் போகிறான்னு கவலைப்பட்டுருக்கும்போது, ஜாம்பவான் இந்த ஹனுமான் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து ஹனுமான் உற்சாகப்பட்டுறார். அப்போ அவருக்கு தன்னோட திறமை ஞாபகம் வருது. ஆமாம், நான் பண்ணுறேன், உங்களுக்காக பண்ணுறேன் இந்த காரியத்தைன்னு மகேந்திர மலையில் ஏறி கடலை தாண்டி லங்கையில் குதிச்சு தேடுறார். தேடும்போது இந்த ராவணனை பார்க்குறார், அந்த புறத்தில் மற்ற பெண்களை பார்க்குறார், மந்தோதரியை பார்க்குறார். அந்த சொன்ன அந்த வயசும் அந்த லட்சணங்களும் பொருந்திருக்கிறதுனால இந்த மந்தோதரி தான் சீத்தையோன்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறார். அப்புறம் அது எப்படி இருக்க முடியும், இவன் இந்த மாதிரி ராமனை பிரிஞ்ச சீத்தை சுகமாக அந்த புறத்தில் கட்டில் படுத்துங்குவாளா, இது சீதாதேவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேடுறார். அப்படி தேடும்போது சீத்தை காணோம் அப்படின்னு நினச்சி அவருக்கு ரொம்ப கவலை வந்துடுது. என்னடா அது, சீத்தை தேடி வந்தோம் காணுமே, ஏதோ கூண்டில் போட்ட கிளி இறந்து போகிற மாதிரி அவள் இங்கே இவாளோட தொல்லையினால் இவாளோட படுத்துறதுனால அவள் இறந்து போயிட்டாளா, இல்லை ராவணன் தூக்கின்னு வரும்போதே கடலில் விழுந்துட்டாளா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சீத்தையை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்படுறார். அப்போது ஒன்று, நாம் போய் சீதையை பார்க்கலை, சீதாதேவி லங்கையில் இல்லைன்னு சொல்லணும். இதை ராமட்ட சொன்னால் அவர் உயிரை விட்டுருவார். ராமன் உயிரை விட்டா லக்ஷ்மணன் உயிரை விட்டுருவான், லக்ஷ்மணன் உயிரை விட்டா இந்த மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றியேன் சுக்ரீவன் உயிரை விட்டுருவான். இப்படி பெரிய அனர்த்தமாயிடும். அதனால் நான் திரும்ப போக போகிறதில்ல. நான் இங்கேருந்து பட்டினி கடந்து என்ன அறுதோ ஆட்டும் அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், நான் எதுக்கு வந்தேன், சீத்தையை தேட வந்தேன். யாவத் சீதாம் ஹி பஷ்யாமி ராமபுத்னீம் யசஸ்வினியும் தாவதேதாம் புரியும் லம்காம் விஜினோமி புனப்புனஹா. எது வரைக்கும் சீதையை பார்க்குறேனோ அது வரைக்கும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய அந்த மனக்கவலையை ஒழித்துட்டு திரும்பியும் தேடுறதுக்கு கிளம்புறார். அப்போது அந்த அசோக வனத்தை பார்க்குறாரு. இங்கே நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் வேண்டிட்டு அந்த அசோகவனத்தில் போய் தேடுறார். அங்கே சீதாதேவியை பார்த்துடுறார். இந்த ராட்சசர்களுக்கு மத்தியில் சீதாதேவி இருக்கா, ரொம்ப சீதைக்காக ஃபீல் பண்ணுறார். எப்படி ஒரு மேகங்களுக்கு நடுவில் சந்திரனை போலையும் புகை மூட்டத்துக்கு நடுவில் அக்னியை போலவும் இந்த சீதை இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இருக்காளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அவர் சொல்கிற அந்த சீதை பற்றி பார்த்தோன்னே சொல்கிற உபமானங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆம்னாயானாம் அயோகேன வித்யாம் பிரசித்திலாம் இவா. வேத படிப்பு திரும்பி திரும்பி சந்தை சொல்லனா எப்படி மறந்து போயிடுமோ அந்த மாதிரி இவ சீதை வந்து அடையாளம் தெரியாமல் இருக்கா அப்படிங்கிறார். அப்புறம் நல்ல சம்ஸ்காரேன யதாஹீனாம் வாச்சம் அர்த்தாந்தரம் கதாம். நல்ல படிப்பு இல்லைன்னா பேசும்போது பொருள் தப்பாக போயிடும். அந்த மாதிரி இந்த சீதை வருத்தமாக அங்கே உட்காந்துருக்கா சோகமாக அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறார். அப்புறம் சீதையோட பெருமையை நினச்சி பார்க்குறார். ராமர் இவ பிரிஞ்சிருக்கான்னு அந்த வருத்தத்தை நினைக்கிறார். சீதாதேவியை தர்ஷனம் பண்ணிடுறார். அந்த மாதிரி ஹனுமாருக்கு சீதாதேவியோட தர்ஷனம் கிடைக்கிறது. எப்போ காண்பேன் சீதையை அப்படின்னு சொன்ன ஹனுமார் சீதையை கண்டுடுறார். எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான வானரர்கள் உலகம் முழுக்க தேடுறா, ஏதோ தெய்வாதீனமாக நான் இன்னைக்கு சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த அந்த வெண்மையான சிரிப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த சீதாதேவியை பார்த்துட்டார். அவள் முகத்து சிரிப்பு வரும்படியாக அவர் சந்தோஷம் ஏற்படும்படியான வார்த்தைகளே ஹனுமார் பேசுகிறார். இந்த வெண்மையான தூய சிரிப்பு அப்படிங்கும் போது மூக்க பஞ்சத்தில் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. பும்பிர் நிர்மலமான சைர்விதத்தே மைத்ரீம் திருடம் நிர்மலாம் லப்த்வா கர்மலயஞ்ச நிர்மலதராம் கீர்த்திம் லபந்தே தராம் சூக்திம் பக்ஷ்மலயந்தி நிர்மலதமாம் எத்தாபகா சேவகாஹ தத்காமாட்சி தபஸ்மிதஸ்ய கலயா நைர்மல்ய சீமா நிதேஹே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது உன்னுடைய புன்சிரிப்பு பார்க்கடலை போல வெள்ளையாக இருக்குது, ஆனால் அதில் ஒரு திவிலை இந்த பக்தர்கள் மேலே படுறதுனால அவளுக்கு ரொம்ப தூய்மையான நண்பர்கள் கிடைக்கிறா, அவளுக்கு தூய்மையான புகழ் கிடைக்கிறது, அவளுக்கு தூய்மையான வாக்கும் அமையிறது அப்படின்னு சொல்கிறார். மூக்கக்கவி 100 பாட்டு காமாட்சியுடைய மந்த சுவரத்தை பற்றி எழுதியிருக்கார். மற்ற அம்பாள் பக்தர்கள் கூட அம்பாளுடைய மந்த சுவரத்தை ரொம்ப ரசிச்சிருக்கா. அது ஒரு ஞானக்கலை அப்படிங்கிற மாதிரி அபிராமி பட்டர் நிறைய அம்பாளுடைய மந்தஸ்மரத்தை பற்றி பேசுகிறார். மகாபிரிவா ஒரு தமிழ் புலவர் கிட்ட அபிராமி பட்டருடைய வழிபாடு தெய்வம் என்னன்னு கேட்குறா. அவர் அபிராமி அந்த அதுதானே எழுதியிருக்கார், திருக்கடையூர் அபிராமின்னு சொல்கிறார். இல்லை, நிறைய பாடல்களில் அபிராமி அந்தாதியில் கரும்பு வில்லும் பஞ்சபுஷ்ப பானமும் பாசாங்குஷமும் சொல்லியிருக்கு. அது இங்கே காஞ்சி காமாட்சி தான். அதனால் அபிராமி பட்டருடைய இஷ்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி அப்படின்னு தெரிவாக சொல்லியிருக்கா. அவரும் படிச்சுட்டு வந்து ஆமாம், நிறைய பாடல்களில் கருப்பு சிலை கரும்பு வில் பஞ்சபுஷ்ப பானங்கள்னு வருது, காஞ்சி காமாட்சின்னு அவரும் வந்து ஒத்துக்கிறார். அந்த அபிராமி அந்ததில் ஆரம்பத்திலேயே 9வது பாட்டில் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே அப்படின்னு வேண்டிக்கிறார். அந்த மூரல்னா மந்தஸ்மிதம்னு அர்த்தம். இந்த மயிலுடைய ரோ ரக்கை மயில் தோகையினுடைய அடிப்பாகத்து இருக்கிற மாதிரி வெள்ள வெளேர்னு இருக்கிற மந்தஸ்மிதம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு பாட்டில், பவழக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா அப்படின்னு சொல்கிறார். அந்த தவளம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம். அந்த வெண்மையான சிரிப்பு, அந்த களங்கமில்லாத தூய்மையான சிரிப்புங்கிறத மகான்கள் ரொம்ப பார்க்குறான். இன்னொரு பாட்டில், முதல் தேவரும் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே அப்படின்னு சொல்கிறார். அந்த புன்னகை வந்து ஒரு மலர் பூக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேலே கடைசி பாட்டில், குழையத் தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கைவல்லி கழைய பொருத்த திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையப் பொருதிரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உழையப் பொருத கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னு சொல்லி, அந்த வெண்ணகை எப்பவும் நெஞ்சில் உதிக்கிறது அப்படிங்கிறார். இது 100வது பாடல். உதிக்கின்ற சிங்கதிர் அப்படின்னு முதல் பாடலோடு ஆரம்பிக்கிறது. அதனால் நமக்கு அந்த காமாட்சியினுடைய மந்தஸ்மித தரிசனம் கிடைக்கணும்னா இந்த அபிராமி அந்த அதையை திரும்பி திரும்பி பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றது. அந்த அபிராமி பட்டருடைய 100 பாடல்களை படித்தா மூக்கபனிஷத்தை தான் அவருடைய இஷ்டமான ஸ்தோத்திரம் அப்படின்னு தோன்றது. ஏன்னா பாதாரவிந்தத்தை பற்றியும் கட்டாட்சத்தை பற்றியும் மந்தஸ்மிதத்தை பற்றியும் நிறைய அபிராமி பட்டரும் சொல்கிறார். அந்த அம்பாளுடைய பாதங்களை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன், எனக்கு அம்பாவுடைய பக்தி தான் ஒரே வழி அப்படிங்கிறத சொல்கிறார் மூக்கு கவி மாதிரியே. அப்படி இந்த காமாட்சியுடைய மந்தஸ்மிதம் அப்படின்னோடனே இதெல்லாம் ஞாபகம் வருது. நமக்கெல்லாம் காமாட்சி மகாபிரிவா, அந்த மகாபிரிவாவுடைய மந்தஸ்மிதம் நம் மனசில் உதிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படி சீதாதேவியை ஹனுமார் தர்சனம் பண்ண இந்த காட்சியை மனசில் வச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.